நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர் மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியேரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் முழியவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்தை எங்களுடைய கடைசி சத்சங்கத்தில் கேள்வி பதில்களுக்குள் வந்த ஒரு கேள்வி மூலமாக தொடங்க உள்ளேன். அதைவிட இன்று வந்து இன்று காலையில் வந்த ஒரு கேள்வியும் அதன் தொடர்புடைய ஒரு கேள்வி அதையும் வைத்து இணைத்து இந்த சத்சங்கத்தை பாபாஜியுடன் நடத்துவோம். அன்றைய கடைசி புதன்கிழமை வகுப்பில் சத்சங்கத்துக்கு பின்னால் ஒரு அன்பர் ஒரு அழகான கேள்வி கேட்டார். எல்லோருக்கும் அந்த கேள்வி இலகுவான கேள்வியாக தெரிந்தது. அந்த சத்சங்கத்தில் கேள்வி பதில்களில் இருந்தவருக்கு அதற்கு நான் சுருக்கமான ஒரு விடையை கொடுத்தேன். ஆனால் அந்த அன்பருக்கு அதில் சந்தோஷம் இல்லை. அந்த நிகழ்வுக்கு பிறகு என்னிடம் தனிப்பட்ட முறையில் தொடர்பு பட்டு எனக்கு இதில் ஆழமான கருத்து வேண்டும் ஐயா என்றார். சரி, பாபாஜியிடம் சித்தம், இந்த வகுப்பில் அதை பற்றி சத்சங்கத்திலேயே எடுத்து பேசிவிடுவோம் என்று சொன்னேன். அந்த கேள்வி என்னவென்றால், அந்த அன்பர் கேட்டது சிறுபிள்ளைத்தனமான கேள்வியாக பலருக்கு தோன்றினாலும் மிகவும் ஆழமான கேள்வி. ஐயா, இந்த ஆசைகளில் தானே நாங்கள் அகப்பட்டு இருக்கின்றோம். இந்த ஆசைகளில் இருந்து விடுபட வேண்டும். ஆனால் ஆசைகளிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு ஆதாரமாக ஏதாவது வழியில் நீங்கள் சொல்ல முடியுமா? அது மிகவும் கடினமான விடயம். ஏன் இந்த ஆசைகள் எல்லாம் வருகின்றது? வருவதால்தானே நாங்கள் விட வேண்டி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன மாதிரி அந்த ஆசைகளை விடலாம்? அதற்கு நான் அன்று சொன்ன பதில், சிறிய பதில், சுருக்கமான பதில், ஆசைகளின் மூலத்திற்கு செல்லுங்கள், அங்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். அது தெரிந்தவுடன் அதிலிருந்து நீங்கள் விடுபடத் தொடங்கி விடுவீர்கள் என்று சொன்னேன். அது சரியான ஒரு சுருக்கமான கருத்தாக அமைந்தாலும் அந்த அன்பருக்கு அது முழுக்க முழுக்க புரியவில்லை. ஆகவே இன்று நாங்கள் சிறிய தூரம் உள்ளே செல்வோம். கிரியா யோகத்து நூடாக சைவ சித்தாந்தத்திற்குள் செல்வோம். இந்த ஆசைகள் எல்லாம் அங்கிருந்து வருகின்றது என்று நாங்கள் உற்று நோக்கினால் பல உடைகள் உண்டு. வெளிக்கருவிகளில் இருந்து வருகின்றது என்று சுலபமாக சொல்லலாம். வெளிக்கருவிகள் என்று சொல்வது எங்களுடைய ஞான இந்திரியங்கள், கண், மூக்கு, காது, உடல், நாக்கு. அது இலகுவான பதில். சரி, அங்கிருந்துதான் வருகின்றதென்றால் அதை என்ன மாதிரி நாங்கள் கட்டுப்படுத்தலாம்? அதற்கும் இலகுவான பதில் சொல்லலாம். செய்வது கஷ்டமாகிலும் ஐம்பொறிகளையும் மெதுவாக அடக்கலாம். இல்லை, அது மாத்திரம் காணாது. ஏன் இந்த ஆசைகள் பிறக்கின்றது? ஐந்து பொறியலால் அறிகின்றோம், ஈர்க்கப்படுகின்றோம், அதிலிருந்து ஆசைகள் வருகின்றது என்று சொன்னாலும் எங்களுடைய உடலின் உள்ளே என்ன நடக்கின்றது? ஏன் நாங்கள் இதுக்குள் உந்தப்படுகின்றோம்? எப்படி அதை நாங்கள் குறைக்கலாம் என்று பல கேள்விகள். சைவ சித்தாந்தத்தில் திட்டவட்டமாக சொல்லப்படுகின்றது மூன்று உண்மை பொருள்கள், பாசம், பசு, பதி. நாங்கள் எல்லோரும் பாசத்தில் கட்டுண்டு இருக்கின்றோம், ஆன்மாக்கள் எல்லோரும். அதான் அனாதி நிலை. அந்த நிலையை பார்த்த இறைவன் சொரூப நிலையில் இருந்து தடத்த நிலைக்கு வந்து 36 தத்துவங்களை உருவாக்கி எங்களை அந்த ஆணவ இருளிலிருந்து ஆன்மாவை மீட்பதற்கு உதவி செய்கின்றார். அதில் ஒரு தத்துவம், மூன்று தத்துவங்கள் இருக்கின்றது. ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5, 36 தத்துவங்கள். அதை நாம் விரிவாக இன்று செல்லவில்லை இந்த பதில் காண்பதற்கு. அதை பற்றி முன்பு பார்த்திருக்கின்றோம், இன்னும் மீண்டும் பார்க்கப் போகின்றோம் விரிவாக வரும் நாட்கள். ஆகவே அந்த வித்யா தத்துவத்தில், அசுத்த மாயையில் இருந்து வரும் வித்யா தத்துவத்தில் ஒரு தத்துவமான அராகம் என்றொரு தத்துவம் உண்டு. அந்த அராகம் என்ற சொல்லுக்கு உரிய தத்துவத்துக்குரிய காரணம் இச்சை. இச்சை என்றால் விருப்பு வெறுப்பு, ஆசை. இன்னொரு உலகியலை சொல்ல போனால் ஆசை. அந்த தத்துவத்தில் இருந்துதான் உங்களுக்கு உள்முகமாக அந்த ஆசை பிறக்கின்றது. வெளி கருவிகளில் இருந்து நீங்கள் எடுத்தாலும் அந்த அராக தத்துவ, நீங்கள் 36 தத்துவங்களுமான ஒரு கருவி என்றே வைத்துக் கொள்ளுங்கள், உடல் ஆன்மா சேர்ந்த கருவி. ஆகவே அந்த 36 தத்துவங்களில் இயங்கும் இந்த நிலை, அந்த அராகம் என்ற கருவியினால், தத்துவத்தால் இந்த இச்சை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த இச்சை எல்லோருக்கும் ஏற்படும், எல்லா ஆன்மாக்களுக்கும் உண்டு. அது இறைவனின் தத்துவத்திலும் ஒன்று. ஆகவே இந்த இச்சை ஏன் வருகின்றது என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் மீண்டும் பார்த்தால், முழுக்க முழுக்க எங்களுடைய வினைகளினால்தான் அது வருகின்றது. ஆகவே எங்களுக்கு வரும் ஆசைகள், நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் பொறியலால் அறிகின்றோம், மனதினால் நினைக்கின்றோம், அதனால் ஆசைப்படுகின்றோம் என்று, அதை அறிய வேண்டிய நிலைதான் இறுதி நிலை. அதாவது நாங்கள் ஒன்றுக்குமே லாயக்கு இல்லை ஆன்மா என்று சொல்லலாம் உலகியலில். அதாவது இந்த ஆன்மாவை நடத்துபவரே இறைவன். எங்களுடைய கணக்குகளை வைப்பில் வைத்து, வினைக்கணக்குகளை ஒவ்வொரு உடலுக்கு எங்களுக்கு தரும்போது அந்த வினைகளை சஞ்சித வினையில் இருந்து பிராப்த வினையாக எங்களுக்கு தந்து அதை அனுபவிக்க விடுகின்றார். அந்த வினையின் நிமித்தம்தான் இந்த ஆசைகள் முழுக்க. ஆகவே அந்த வினை எங்களுக்கு ஊட்டப்படுவது கடவுளால். ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் தான் ஆசைப்படுகின்றோம் என்று, நிச்சயமாக இல்லை. ஆனால் அந்த நிலையை உலகியலில் தனியே இருந்தால் ஒத்துக்கொள்ள முடியாது, சிந்தித்து பார்க்கவும் முடியாது. ஆனால் கிரியா சாதகர்கள் எல்லோரும் அதுக்கு அடுத்த நிலையில், உலகியலுக்கு அடுத்த நிலையிலும் உலகியலிலும் வாழ்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த விடயத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவு வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஆகவே அந்த உணர்வு நிலையை இறுதியில் எட்டி பிடிக்கப் போகின்றோம். எல்லாம் இறை செயல்தான், நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதுதான் இறுதி நிலை. அதை நாங்கள் இப்போது ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. அதற்கு காரணம், நாங்கள் ஆணவத்துடன் பந்தப்பட்டு பாசத்தில் சிக்கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவும் தேவையில்லை. ஆனால் சாதகர்களே, உங்களுடைய இறுதி நிலை என்ன என்பதை அறிவு நிலையிலாவது எடுத்துக் கொள்ளுங்கள். இறுதி நிலை ஒரே ஒரு வாக்கியம்தான், எல்லா செயலும் இறைவனால், எங்களால் இல்லை. அது விளங்கியதோ விளங்கவில்லையோ அதை ஒரு இறுதி இலக்காக வையுங்கள், இன்றிலிருந்தாவது வையுங்கள். அது புரிந்ததோ புரியாமல் விட்டதோ பிரச்சனை இல்லை, இறுதி இலக்கு அதுதான் என்பதை உங்களுடைய சிற்றறிவை வைத்தாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை நான் ஏற்க மாட்டேன், நான் தான் எல்லாம் என்றாலும் பரவாயில்லை, அதுவும் உங்களுடைய வினைக்கணக்குத்தான். இருப்பினும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு கஷ்டமான விடயம் அல்ல. ஏனென்றால் அந்த அன்பர் கேட்டார் என்னென்ற அந்த ஆசைகளை நான் குறைக்கலாம், மனதினால் நினைத்தால் போல் அது குறையாது என்பது எனக்கு தெரிகின்றது, முடியவில்லை. அதற்கு அடுத்தது என்ன நிலை? அதற்குத்தான் நான் சொல்லுகின்றேன், இந்த ஆசைகளின் மூலம் அராக தத்துவம், இச்சை. அந்த இச்சைக்குரிய காரணம் எங்களுடைய வினைகள். இந்த வினைகளை எங்களுக்கு தந்தது இறைவன், அது வரையாவது நாங்கள் புரிந்திருக்கின்றோம். ஆனால் உலகியலில் நடக்கும் விடயங்கள் எல்லாவற்றையும் நான் தான், எனது தான் என்று இன்னும் பற்றி கொண்டிருக்கின்றோம். இருப்பது தவறில்லை. ஆனால் கடைசி இலக்கு என்ன என்பதை மறந்து விடாதீர்கள். கடைசி இலக்கு, நீங்கள் எத்தனையோ பிறப்புக்கு பிறகாவது இருக்கலாம் அல்லது இந்த பிறப்பிலாவது இருக்கலாம், இறைவன் தான் எல்லாவற்றையும் நடத்துகின்றார் என்று நீங்கள் ஒரு நேரம் சரணாகதியாக போகின்றீர்கள். எங்களுடைய கிரியா யோகத்தில் பாபாஜியிடம் சரணாகதியாகின்றீர்கள். அதை இந்த மூன்று உண்மை பொருளான பாசம், பசு, பதி நிலைகள், மூன்று நிலை இருக்கின்றது. ஆதலால்தான் எங்களுடைய ஆன்மாக்கள் சாதகர்களுக்கு சிறிய குழப்பம். நாங்கள் நினைப்பதெல்லாம் சிலவற்றை நீங்கள் நினைக்கின்றீர்கள், சிலவற்றை இறை நிலை என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் இங்கு மூன்று நிலைகள் இருக்கின்றது. அங்குதான் சாதகர்கள் கொஞ்சம் தெளிவு பெற வேண்டும். நீங்கள் நினைக்கும் சிலவற்றில் சில நிலைகள் பாச நிலைக்குரியது, சில நிலைகள் பசு நிலைக்குரியது, சில நிலைகள் இறை நிலைக்குரியது. அதற்காகத்தான் எங்களுக்கு வழிகாட்டியாக பாபாஜி இருக்கின்றார். பாச நிலையையும் பசு நிலையையும் தன்னுடைய கிரியா யோக பயிற்சி மூலம் எங்களுக்கு விளக்கி, அறிவு நிலையிலும் விளக்கி, செயல் நிலையிலும் விளக்கி, இறையிடம் கொண்டே எங்களை வரிசையில் நிறுத்துகின்றார் திருப்பாதத்தை அடைவதற்கு. அதுதான் சத்குருவின் வேலை. ஆனால் நாங்கள் நினைக்கும் எல்லாவற்றையும் மனதினால் அல்லது எங்களுடைய செயலினால் செய்யும் எல்லாவற்றையும் நாங்கள் தான் செய்கின்றோம், எனது தான் என்ற அகங்காரம், மமகாரம் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயத்தை நாங்கள் பற்றி கொண்டு சில விடயங்களில் இறைவன் தான் செய்கின்றார் என்று கோயில்களுக்கு சென்று கும்பிட்டு கொண்டும், மற்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் தான் என்று நினைத்து கொண்டும், இந்த மூன்று நிலை அனாதி நிலை இருக்கின்றது என்பது சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்டு கிரியா யோகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த மூன்று நிலைகளையும் ஒன்று ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இறுதி நிலை. அதை இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு ஆசையை குறைக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழி, இறுதி இலக்கையாவது நீங்கள் இப்போது விரும்பினீர்களோ விரும்பவில்லையோ சித்தத்தில் பதியுங்கள். இறுதி நிலை என்ன? இறைவன் தான் எல்லாவற்றையும் இயக்குகின்றார். அந்த விளக்கத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளவும் தேவையில்லை, ஏனென்றால் உங்களுடைய அறிவு பக்குவமாக வேண்டும். ஆனால் அப்படியொன்று இல்லை என்று மாத்திரம் மனக்கணக்கு போட்டு விட்டீர்கள் என்றால் இந்த துன்பத்துக்கு, இந்த ஆசைகளில் இருந்து நீங்கள் வெளியால் வர முடியாது. சில நேரம் நீங்கள் வெளியால் வந்தால் வந்து விட்டேன் என்று நினைக்கின்றீர்கள். அது பாச நிலையில்தான் இருக்கும். சில வேளை சில நேரம் ஆன்ம நிலையில் கூட நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள். ஆனால் இறை நிலையிலும் பதி நிலையிலும் வெளிவர வேண்டும். முற்றாக வெளிவந்தால்தான் உங்களுக்கு ஆன்ம ஈடேற்றம். ஆகவே இந்த மூன்று நிலைகள் இருக்கின்றது சாதகர்களே. நீங்கள் ஒன்றை மாத்திரம் நினைத்தீர்கள் என்றால் இன்னும் இரண்டு நிலை இருக்கின்றது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை அடைவதற்கு முயற்சிகள் தேவை. அதை அடையும் வழிதான் இந்த அற்புதமான கிரியா யோகா பயிற்சி. இதை நாங்கள் இரண்டு உதாரணங்கள் மூலம் பார்ப்போம் இந்த ஆசையை வைத்து தொடங்கியபடியால். ஒரு உதாரணம், இந்த ஆசை பிறக்கின்றது. இது இந்த பொருட்களை பார்க்கும் போது, உலகியலை பார்க்கும் போதுதான் பிறக்கின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அது உண்மை அல்ல. இதற்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் நல்லொரு உதாரணம் கூறினார். அவருடைய பேருரை, அந்த உதாரணம் என்னவென்றால், எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையே பார்ப்போம். என்னை எடுத்துக் கொள்ளுகின்றேன். என் வீட்டில் எனக்கு பாவக்காய் பிடிக்காது. ஏனென்றால் அந்த கசப்பு தன்மை. ஆனால் என்னுடைய மனைவிக்கு பாவக்காய் நன்றாக விருப்பம். அப்போ இங்கு நாங்கள் இந்த ரெண்டு செயலையும் பார்க்கும் போது, ஒரே வீட்டில் என்னுடைய ஆன்மாவுக்கு அந்த பாவக்காய் கசப்பு, அதில் எனக்கு ஒரு வெறுப்பு இருக்கின்றது. ஆனால் அதே வீட்டில் வசிக்கும் இன்னொரு ஆன்மாவாகிய என்னுடைய மனைவிக்கு அந்த பாவக்காய் இனிப்பு, இனிப்பென்றால் விருப்பம், அதில் ஒரு விருப்பு இருக்கின்றது. இப்போது சிந்தியுங்கள், எங்களுடைய ஆசைகளுக்கு காரணம் பொருளா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த ரெண்டு ஆன்மாக்களுடைய விருப்பு வெறுப்புகள் வேறு. எனக்கு பாவக்காய் விருப்பம் இல்லை, மனைவிக்கு விருப்பம். எனக்கு ஐஸ்கிரீம் விருப்பம், மனைவிக்கு விருப்பம் இல்லை. ஆகவே அந்த பாவக்காயிலையும் ஐஸ்கிரீமிலையுமா எங்களுடைய பிரச்சனை இருக்கின்றது? நிச்சயமாக இல்லை. எல்லாம் எங்களுடைய உள்மனம். உள்மனம் என்று சொல்வதென்றால் என்ன? சித்தம், சித்த பதிவுகள். சித்தத்தில் எனக்கு பதிந்து விட்டது சிறுவயதில் இருந்து இந்த பாவக்காய் கசக்கும் விருப்பமில்லை என்று. அது அந்த நிலையில் இருந்த என்னுடைய அறிவுத்தன்மை, சித்தத்தன்மையை பொறுத்தது. ஆனால் அந்த பதிவை நான் இன்னும் அகற்றவில்லை இந்த வயதுக்கு வந்து கூடி. ஆகவே அதை நான் இப்போது உண்ணக்கூடிய நிலையில் இருந்தால் கூட, அறிவு நிலையில், அதை நான் ஏற்காமல் விடுகின்றேன். ஏனென்றால் அதுதான் மாயை. ஆகவே இப்போது நாங்கள் அடித்தளத்துக்கே சென்று விட்டோமா? ஆசையின் அடித்தளத்திற்கு. எங்கிருந்து இவை உற்பத்தியாகின்றன? சித்தத்தில் இருந்து உற்பத்தியாகின்றன. உங்களுடைய மனக்கணக்கு உங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய பிறப்பாகவும் இருக்கலாம். ஆகவே உங்களுடைய ஆசைக்கு வித்து அராக தத்துவத்தின்படி இச்சை. ஆனால் இன்னும் ஆழமாக சென்றீர்கள் என்றால் சித்தம். ஆகவேதான் கிரியா யோகத்தில் இந்த சித்தத்தை துப்பரவு செய்வதுதான் எங்களுடைய ஒரு படிநிலையாகவும் எங்களுடைய பயிற்சியில் உண்டு. இந்த சித்த துப்பரவுக்கு, இந்த சித்தத்தை முழுமையாக தேவையில்லாதவற்றை அகற்றி நல்லவற்றை பூர்த்தினோம் என்றால், எங்களுடைய பயிற்சிக்கு மாத்திரமல்ல, இப்படியான ஆசைகளையும் நாங்கள் குறைக்கலாம், கொன்று ஒழிக்கலாம். ஆகவே இன்று அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு மூலத்தையே தொட்டுவிட்டேன். இது நான் தொடவில்லை, பாபாஜி தொட பண்ணி இருக்கின்றார். அவருடைய கிரியா யோக தத்துவத்தின் படி மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்தின் மூலத்தையே தொட்டுவிட்டார். ஆகவே எங்களுடைய சித்தத்தை நாங்கள் துப்பரவு செய்ய வேண்டும். துப்பரவென்றால் கூட்டி கழித்து துப்பரவு செய்வதல்ல, பயிற்சி மூலம் துப்பரவு செய்ய வேண்டும். அது இந்த உலகத்தில் எல்லா ஆன்மாக்களுக்கும் கிடைக்கவில்லை. ஆனா கிரியா யோகா சாதகர்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜி மூலம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உலகியல் நிலையில் ஆசைகளை விட்டொழிப்பது என்று சொல்வதென்றால், அது மீண்டும் மீண்டும் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். நீங்களால் விட்டொழிக்க முடியாது. சிறிய நேரத்திற்கு விட்டொழிக்கலாம், மீண்டும் அது வந்துவிடும். ஒரு BMW காரை எடுப்போம், பார்த்தவுடன் உங்களுக்கு ஒரு விருப்பம் வருகின்றது. சரி, பண வசதி இல்லை, இந்த கார் என்னத்திற்கு என்று விட்டொழித்து விட்டீர்கள். அது பாச நிலையிலேயே, உலகியல் நிலையிலேயே தவிர பசி நிலையோ பதி நிலையோ அல்ல. அதே நேரம் 10 வருடத்துக்கு பிறகு நீங்கள் உழைக்கின்றீர்கள், நல்ல காசு இருக்கின்றது, அதே BMW காரை பார்க்கின்றீர்கள். ஆகா, இந்த BMW காரை எனது ஆக்குவதென்றால் பணம் தேவை. அந்த பணம் இப்போது என்னுடைய வைப்பில் இருக்கின்றது. ஆகவே நான் இப்போது அதை வாங்க போகின்றேன். அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்கள், 10 வருடத்துக்கு முதல் சத்சங்கத்தில் சொன்னீர்கள் நான் ஆசைகளை விட்டு குறைத்து கொண்டே போகின்றேன் என்று. ஆனால் 10 வருடத்துக்கு பிறகு அதே ஆசை வந்து நீங்கள் அந்த பாசத்திற்குள் அகப்பட்டு விட்டீர்கள். அதுதான் நீங்கள் பாச நிலையில் நீங்கள் வெற்றி பெற்றதும் மீண்டும் தோல்வி பெறுவதும். ஆகவே எல்லாவற்றையும் பாச நிலையில் வந்துவிட்டால் மாத்திரம் போதாது. இது ஒரு உதாரணம். முப்பொருள் உண்மையிலும் வெல்ல வேண்டும், அதுதான் சைவ சித்தாந்தம். அதற்கு போகும் பாதைதான் கிரியா யோகம். ஆகவே எல்லா விடயத்தையும் விருப்பு வெறுப்புகளாக இருக்கலாம், பயிற்சிகளாக இருக்கலாம், ஆன்ம ஈடேற்றமாக இருக்கலாம், பரம்பொருளை உணர்வதாக இருக்கலாம், மூன்று படிநிலைகளிலும் பாசத்திலிருந்து பதிக்கும், பதியிலிருந்து பதிக்கும் செல்ல வேண்டும். இன்றைய இந்த சிறிய கேள்விக்கு மூலமாக சென்று பாபாஜியின் அருளுடன் உரை கண்டோம். இதை எல்லோரும் உங்களுடைய மனத்தில் பதியுங்கள். இந்த நிலைக்கு நீங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றீர்கள் பாபாஜியின் கிரியா யோகா பயிற்சி மூலம். ஆகவே சாதனை சாதனை சாதனை, இல்லை என்றால் வேதனை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து வினா விடைகளுக்கு விடை காண உங்களை பாபாஜியின் அருளுடன் அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஆசைகளில் இருந்து எவ்வாறு விடுபடலாம் என்பதற்கு இந்திய சத்சங்கத்தில் சில பல சிறந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது, சிறப்பாக இருந்தது. ஆசைகளின் மூலத்துக்கு சென்றுதல்தான் என்ற பதில் மிக சுருக்கமாக தரப்பட்டது. அதாவது ஆசைகளின் மூலத்துக்கு சென்றுதல் என சுருக்கமாக தரப்பட்டது. அடுத்து ஆசைகள் எங்கு வருகின்றன என்றதை கூறி ஆசைகள் வெளிக்கருவிகளிலிருந்துதான் வருகின்றன என்பதும் தெளிவாக கூறப்பட்டது. அந்த ஐம்பொறிகள் தான் வெளிக்கருவிகள், எனவே நாங்கள் ஐம்பொறிகளை அடக்குவதன் மூலம் செய்யலாம் என்ற கருத்தும், அடுத்து சைவ சித்தாந்தத்தில் உள்ள மூன்று உண்மைகள் முக்கிய 10 பாசம் கூறப்பட்டு அதில் உள்ள ஆன்ம தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், இறுதியாக அராக தத்துவத்தினால்தான் இச்சை ஏற்படுகின்ற என்பது விளக்கப்பட்டது. அடுத்து இச்சை ஏன் வருகின்ற என்பதற்குரிய காரணம் வினைப்பயன்தான் என்பதை தெளிவாக கூறினீர்கள். அடுத்து இந்த வினைப்பயன் தருவதும் பரம்பொருளான் என்றதும் தெளிவாக இருந்தது. அடுத்ததாக இறுதி நிலை, அதாவது எல்லா நிலைகளையும் நிலையருள்தான் என்பதை உணர வேண்டும். அதாவது பாச நிலையிலும் பசு நிலையிலும் கிரியாபாபாஜி என்பதை எடுத்து செல்கின்றதாக இருந்தாலும் நாங்கள் ஆசைகளை குறைக்க வேண்டுமானால் இறுதி இலக்கை அடைய வேண்டும். அதற்கு மீண்டும் மீண்டும் சாதனைகளை செய்ய வேண்டும் என இன்றைய சத்சங்கத்தில் மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது, மிகவும் சிறப்பு அம்சமாகும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். நன்றி.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா, மிகவும் சுருக்கமாக இன்றைய சத்சங்கத்தை கொடுத்து முடித்தீர்கள். அதில் ஒன்றை மாத்திரம் சொல்லிவிடுகின்றேன். இறுதி இலக்கை என்று நாங்கள் எல்லோரும் மீண்டும் ஒரு முறை வைக்கின்றோம் எங்களுடைய பயிற்சியில். அதாவது எல்லா நிகழ்வுகளும் இறையால் தான் நடத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, அதான் இறுதி இலக்காக வைத்து இன்றிலிருந்து சாதகர்கள் உங்களுடைய பயணத்தை செய்யுங்கள். நன்றி ஐயா. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை இன்று மக்களுக்கு நீங்கள் சொல்லலாம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய.
ஓம் சிவாய நம.
ஒரு அருமையான சங்கம். ஏன் கஷ்டம் வருது? இதுக்கு மூல காரணம் வினை பயன் தான். சைவ உண்மையும் கூட, ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் அதான் உண்மையும் கூட. இறைவன் பத்தி நடத்தப்படுறதுன்றது வந்து இறைவனுடைய அருளா எல்லாமே நடக்குது. இந்த வினைக்கு காரணம் நாம தான், அதுக்கு இறைவன் காரணம் கிடையாது. நடத்தி வைக்கிறது பஞ்சபூதங்களும் நடத்தி வைக்கிறது இறைவன். அதுல மீட்டிற்கு தான் குருநாதர் ஆட்சி இந்த பயிற்சி கொடுத்து காட்டியிருக்கார். இறை பார்வையாளரா இருக்கார், அவர் குற்றவாளியா இல்ல. குற்றத்தை செய்யறதுக்கு அவருக்கு இல்ல, நமக்கு நன்மையை செய்யறதுக்கே ரெடியா இருக்காரு. இது செய்ய ஒரு விஷயம். அதனால நம்மளுடைய வினைப்பயனால எல்லாமே நடக்குது. இறைவன் அது அனுபவம், நம்மளுடைய பயில் மூலமா அனுபவத்துக்கு வந்து தீர்வு காணணும்ன்றதுதான் இறைவனுக்கு இருக்கும். ஏன்னா அனுபவம் பெறலன்னா வினை கழியாது. அதனால அவர் வந்து சரி அந்த கழிச்சிட்டு வரட்டும்ன்றத அவருடைய நோக்கமா இருக்கிறதுனால நம்ம பயிற்சி மூலமா தான் அதில் நம்ம விடுதலைப்படையன்றத ஒரு சிவாஜி நமக்கு வழிகாட்டினால நம்மள ஒரு பயிற்சியை ஈடுபட்டு இருக்கோம். இந்த சத்சங்கத்துக்கு ஒரு கேள்வி பதிலா வினை ஏன் வருது? வினை அப்படிதான் எல்லாத்துக்கும், வினை எப்படி வருது, எதனால வருது, எந்த வழியால வருது என்ற ஆராய்ச்சிக்கு நம்ம ஆராய்ச்சியில கேள்வி போவோம். அதுல ஒரு தீர்வு காணும். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவா.
நன்றி கார்த்திகேயன் ஐயா. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். அற்புதமாக நான் விடுபட்ட சில விடயங்களையும் இன்னும் விளக்கமாக அதில் கூறியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக அதுவும் பாபாஜியின் அருள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமஸ்தே.